الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العلي. புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலித்து போஷிப்போனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்ததா. மனிதன் நேரான சீரான பாதை அடைய வேண்டும், ஈருலகிலும் வெற்றி பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தமும் தரிசனமும் அவனுக்கு கிடைக்க வேண்டும், உயர்தரமான சுவனத்திலே தஞ்சம் புக வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்து எனது உயிரிலுமினி ஹசரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறியை பேணுதலுடன் பின்பற்றக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்திக்காக்குடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் நல்லடியார்களே, இறை நேசர்களே, மனிதனுடைய உயர்வு தாழ்வு கண்ணியம் கேவலம் சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இரண்டு விடயங்களை வைத்து நிர்ணயிக்கின்றான். ஒன்று அவனுடைய ஏவல், அடுத்தது விலக்கல். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான், விலக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை செய்கின்றான். ஏவல்களை எடுத்து நடந்து இம்மேலையும் மறுமையிலையும் கண்ணியத்தை பெற்று சுவனத்துக்கு சொந்தம் கூறுமாறும், விலக்கல்களை விட்டும் தவிர்ந்து நடந்து நரகத்துக்கு பலியாகாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துவிட்டு வெறுமனே மனோ இச்சையை மார்க்கமாக கொண்டு வாழ்வதின் காரணமாகத்தான் பலதரப்பட்ட இன்னல்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் சங்கடங்கள் வந்து நேர்ந்து கொண்டிருக்கிறது. எதுவரைக்கும் விழிப்புணர்வுடன் செயல்பட மாட்டானோ அதுவரைக்கும் அல்லாவுக்கு வழிபட்ட அடியானாக அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டான். இஸ்லாமிய நடைமுறைகளை முன்வைத்து செயல்படாத காலமெல்லாம் அல்லாவிடத்திலே அவன் கபூலியத் எனும் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியானாக அவன் மாறவும் மாட்டான். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஆகிராவுடைய பொக்கிஷங்களை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்குள்ளே தான் உங்களுடைய வாழ்க்கை தங்கியிருக்கிறது, நிம்மதி சந்தோஷம் அனைத்துமே அதனூடாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் சொல்லி காட்டியது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தும் காட்டினார்கள். அந்த அடிப்படையில் கனிமானவர்களே, துனியாவுடைய வாழ்க்கை வெறுமனே வந்து போகக்கூடியது, எத்தனையோ பேர்கள் வந்தார்கள் போய்விட்டார்கள், அவர்களை இன்று நாம் மறந்துவிட்டோம். ஞாபகப்படுத்துவது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஒரு நூற்றாண்டு கழிந்துவிட்டால் அவர்களுடைய பிரஸ்தாபமே கிடையாது. எனவே இந்த வாழக்கூடிய கொஞ்சம் காலத்துக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய திருப்தி எதில் தங்கியிருக்கிறது என்பதனை சீரான முறையில் விளங்கிக் கொண்டால் நாங்களும் புனிதமானவர்களாக ஆக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே யாரை போற்றினானோ யாரை புகழ்ந்தானோ யாருக்கு முதலுரிமை கொடுத்தானோ யாருடைய வழியில் நீங்களும் பாதங்களை எடுத்து வைத்தால் என்னுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னானோ அவர்களுடைய வழிமுறைகள்ல நானும் நீங்களும் நடந்து செல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த அடிப்படையில் இன்று நாம் ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான் நிம்மதியை போட்டிருக்கின்றான், சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். அந்த நிம்மதியும் சந்தோஷமும் ஆரம்பத்திலிருந்தே நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் எடுத்துக்கொண்டு வந்திருந்தோம் என்றால் நிச்சயமாக இறுதி கட்டமும் நிம்மதியாக சந்தோஷமாக சுவனத்திலும் குடும்பம் சகிதமாக நிலை பெறக்கூடியதாக மாறிவிடும். அவ்வாறு இல்லையெனில் கடியமானவர்களே, எங்கே நிம்மதி இருக்கிறது என்று நினைத்த கனவுகள் எல்லாம் நனவாகாமல் வெறுமனே ஒரு காணலாக மாறிவிடுவதனை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். திருமண வாழ்க்கையில இணைகிறார் ஒரு ஆணும் பெண்ணும். அவள் நினைக்கின்றாள், நான் இவனிடத்துல பல விடயங்களை முன் வைத்து வந்தேன் என்றாலும் கூட அது ஒன்றும் எனக்கு நனவாகவில்லையே, எங்க நான் கண்ட கனவு என்று அவள் அங்கலாய்க்கிறாள். அத்துடனே இவனும் அங்கலாய்க்கின்றான்,
நான் இவளிடம் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கவில்லையே. கிடைக்காததற்கு காரணம் என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நடைமுறைகளை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டதன் காரணமாகத்தான். இதனால் தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருமணத்தில் இணையக்கூடிய இரண்டு பேர் ஒரு சாம்ராஜ்யத்தை எழுப்புவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். வெக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை சமூகத்துக்கு கொடுக்கிறதுக்கு அவர்கள் இயந்திரங்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த சமுதாயம் அது நால மறுமையிலும் ஜொலிக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். அதனால் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் சொல்லக்கூடிய ரஹ்மத்துல்லில் ஆலமீன் செய்யக்கூடிய அந்த துவாவுக்கு நீங்களும் இலக்காகுங்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள், ரஹிமல்லாஹு இம்ராஅத்தன், ரஹிமல்லாஹு இம்ராஅத்தன். ஒரு கணவனுக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இது எந்த நேரத்தில் இந்த துவாவை இவர் பெற்றுக்கொள்கிறார்? தஹஜ்ஜுதுடைய பொழுதில். திருமண வாழ்க்கையில இன்று 50-60 வருடங்கள் கழிந்து விட்டது. சிலருக்கு அவர்கள் இணைந்ததிலிருந்து 10 வருடம், 20 வருடம், கரம் பிடித்ததில் இருந்து எண்ணி பார்த்தால் எத்தனையோ வருடங்கள் ஓடியிருக்கும். இன்னும் சிலருக்கு இன்று நாளை என்று இருக்கும். சிலருக்கு சில விடாடிகள், சில நொடி பொழுதில் அரங்கேறி இருக்கலாம் அந்த திருமணம். ஆனாலும் அதன் பொழுது ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய துவாவை நான் பெற்றுக்கொண்டேனா? பெற்று இருந்தேன் என்றால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே அனைத்து கட்டங்களும் செழுமையானது தான். அப்படி இல்லை என்றால் முதலில் கோணல், முற்றிலும் கோணல். அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் சொல்கின்றார்கள், கணவனாக மனைவியாக இணைந்தவர்கள் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் ரப்பை திருப்திப்படுத்த வேண்டும். அந்த தஹஜ்ஜுதுடைய நேரம் முதலில் கணவன் எழுந்தார், 2 ரக்காத்தை தொழுதார். பக்கத்தில் தூங்கியிருக்கக்கூடிய மனைவியையும் எழுப்பாட்டுகிறாள், எழுந்து ரப்புக்காக சஜிதாக்களை செய் என்கிறாள். அவள் எழும்ப மறுக்கிறாள். இவன் தண்ணீரை தொளித்து அவளை எழுப்பாட்டுகிறாள். விரல்களிலே தண்ணீரை நனைத்து அந்த விரல்களை அப்படியே அவளுடைய முகத்திலே சொட்டி இவளை எழுப்பாட்டுகிறாள். இந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ரஹ்மத்துல்லில் ஆலமீன் நாளின் ஆரம்பத்தில் தஹஜ்ஜுதுடைய பொழுதிலே துவா செய்கின்றார்கள். அதே போன்று மனைவி எழுந்தால் அவனை எழுப்பாட்டினால் அவன் எழும்புவதற்கு மறுக்கிறான். இவள் தொழுதுவிட்டு தண்ணீரை முகத்திலே தெளித்து எழுப்பாட்டுகிறார், எழும்பி தொழுங்க, இந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். ஆனால் திருமண வாழ்க்கையில இணைந்த நம்மில் எத்தனை பேர் இந்த துவாவுக்கு ஆளானோம்? இன்னும் எத்தனை பேர் தான் இந்த ஹதீஸை அமல் செய்தோம்? வாழ்க்கை கழிந்து விட்டது, கபரறைக்கும் போக போகின்றோம். இன்னுமே செழிக்க இல்ல, வாழ்க்கை வெளிமறை சலித்து கொண்டு போகுதென்றால் என்ன காரணம்? கனிவானவர்கள், இன்று எங்கு பார்த்தாலும் விவாகரத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றது, எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லாத தன்மை ஏற்பட்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கைக்குள்ள பலதரப்பட்ட பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நானும் நீங்களும் இந்த முக்கியமான ஒரு அத்தாட்சியை மறந்தது தான் காரணம். இந்த திருமணத்தை பத்தி நான் இங்க பேச வரல, மாற்றமாக இது ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வமின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுஸுக்கும் அஸ்வாஜன் லித்தஸ்குனு இலைஹா. என்னுடைய மாபெரும் அத்தாட்சிகள் பலது இருக்கின்றது. இந்த வானம் பூமி, நீங்க பலதரப்பட்ட பாஷைகள் பேசுவது, உங்களுடைய நிறங்களின் பேதங்கள், உங்களுடைய உருவங்களின் மாற்றங்கள், இவைகள் எல்லாமே என்னுடைய மாபெரும் அத்தாட்சிகள். இவைகளே சிந்தித்து படிப்பினை பெறுவதற்கு எத்தனையோ விடயங்களை நான் உள்ளடக்கி இருக்கின்றேன். அதிலும் ஓர் அத்தாட்சி தான், ஆண் மகனே, உன்னுடைய மனைவியை நான் உனக்குள்ளிருந்து படைத்திருக்கிறேன். ஏன் உனக்குள்ளிருந்து படைத்தேன்? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைத்தவன், அதே போன்று அந்த பெண்ணையும் மண்ணால் படைத்திருக்க வேண்டுமே. ஆனாலும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பை எடுத்து ஏன் படைத்தான்? அல்லாஹ் சொல்கிறான், அச்சாட்சியை நிலைநாட்டுவதற்காக. அது என்ன? லித்தஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் தான் உனக்கு அமைதி இருக்கிறது. கபில் துணிக்காக என்று வலியுடைய கரம் பிடித்து 2 ஷாஹிதுகளுடன் ஏற்றுக்கொண்டாயே மனைவி, அவளிடத்துல தான் உன்னுடைய நிம்மதி இருக்கிறது, உன்னுடைய சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் அவளின் ஊடாக காணவில்லையே. இன்று அவளை நினைத்தாலும் கூட எனக்கு ஒரு பிசாசியை போன்று தானே காட்சி அளிக்கிறது என்று சிலர்கள் சொல்வதனை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய குர்ஆனை நமக்கு பொய்ப்பிக்க முடியாது. அது எப்பொழுது அமைதியாக அமைந்திருக்கும், எப்பொழுது நிம்மதியாக மாறியிருக்கும்? எப்பொழுது அது அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவுடைய கட்டளை வரும் பொழுது அதற்கு உறுதுணையாக இருக்கும். அது ஆரம்ப நேரத்திலே நீயத்து சீராக இருந்தால், ஆரம்ப நாளிலே ரப்பை சந்தோஷப்படுத்தியிருந்தால், முதலில் கோணல் முற்றிலும் கோணல் என்று ஆகிவிட்டது, இப்பொழுது அமைதி எங்கே எங்கே என்று அங்கலாய்க்கக்கூடியவர்களாக, அமைதியை மாற்றான் பெண்ணிடத்திலே தேடக்கூடியவராக, இரவு ராணிகளிடத்திலே தேடக்கூடியவளாக, அந்த ஹிந்தி நடிகைகளில் என்னுடைய அமைதி இருக்கும், அந்த பாதையிலே போகக்கூடியவரிடத்திலே என்னுடைய அமைதி இருக்கும், மேடையிலே நடனமாடக்கூடியவரிடத்திலே என்னுடைய அமைதி இருக்கும் என்று இன்று விபச்சாரத்தின் வழிகளை எல்லாம் தேடி போவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் அங்கே அமைதியை வைக்கவில்லை. அல்லாஹ் அமைதியை வைத்திருக்கிறது உன்னுடைய மனைவியிடத்துல மாத்திரம்தான். அடுத்த அத்தாச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த கரம் பிடித்த ஹலாலான இடத்துல தான் உன்னிடத்துல உனக்குரிய இரக்கத்தையும் பாசத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறான். சில கயவர்கள், சில குடி போதையிலே மூழ்கியவர்கள், சில சூது போன்ற விடயங்களிலே தன்னுடைய காலங்கள் நேரங்களை கழிக்கக்கூடியவர்கள், அல்லாவை மறந்தவர்களும் குடும்ப வாழ்க்கை இன்று நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். என்றாலும் அந்த பெண்மணி அவளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு அன்பை இவனை பட்டு போட்டிருக்கிறார். இவன் கல்லானாலும் என்ன, என்னுடைய புருஷன் தானே, என்னை அடித்தால் என்ன, உதைத்தால் என்ன, என்னுடைய விடயங்களை கவனிக்காவிட்டால் என்ன, நான் அவனோட வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்ட சில பெண்மணிகளும் வாழ்க்கை பூராவும் துக்கங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டு இது போன்ற கயவர்களுடனும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், அதற்கு காரணம் என்ன? இந்த ரப்புடைய அத்தாட்சி தான். அவன் சொல்கின்றான், வஜால பைனக்கும், உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில நான் ஏற்படுத்தினேன், மவஜ்ஜதன் வ ரஹ்மா, ஒரு அன்யோன்ய இரக்கத்தையும் பாசத்தையும் அன்பையும் ஒரு இணைப்பையும் ஏற்படுத்தினேன். இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் கௌமியத் ஃபக்கரூன், நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் இதிலே மாபெரும் அத்தாட்சியை நான் வைத்திருக்கிறேன். இன்று நாம் அந்த பெண்ணை திருமணம் முடித்து கண்ட அத்தாட்சி என்ன? அவளினூடாக பல குழந்தைகளை பெற்றெடுப்பது அத்தாட்சி இல்ல, எனக்கு அம்சமான ஐட்டம் கிடைத்திருக்கிறாள் என்பதற்காக அவளை அலங்கரித்து எல்லோருடைய பார்வையிலும் விருந்து படைக்க அழைத்து செல்வதா அத்தாட்சி? கனிவான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்தாட்சி என்ன? அமைதி எப்பொழுது உருவாகும்? நாம் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய கட்டளைகளை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை உட்புகுத்தும் பொழுது தான் உண்டாகிறது. அங்கே வாழ்க்கை கசக்கும் பொழுது சிலர்கள் விவாகரத்து என்ற அந்த எல்லைக்கு வந்து விடுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹலால் ஆக்கியதில் அவனுடைய கோபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது இந்த தலாக் தான். அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கின்றான் என்றாலும் அது அவனுடைய கோபத்துக்கு அவனை உள்ளாக்கிவிடும். ஒரு மனிதர் என்னிடத்தில் வந்தார், தன்னுடைய மனைவியை பற்றி பலவாறு சொன்னார். 20-25 வருட காலமாக எந்த அமைதியையும் நிம்மதியையும் அவளிடத்திலே இருந்து காணவில்லை என்றார். எவ்வளவு சம்பாதித்து கொடுத்தாலும் கூட அவளை நிரப்பமாக்க முடியவில்லை, நான் அவளை தலாக் சொல்ல போகின்றேன். அவருக்கு சில உபதேசங்களை செய்துவிட்டு இந்த ஹதீஸையும் எடுத்து சொன்னதன் பின்னால, அபுகலுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹலால் ஆக்கியதில் மிகவும் அவனுக்கு கோபத்தை ஊட்டக்கூடியது தான் இந்த விவாகரத்து என்ற பொழுதே அந்த மனிதன் சொல்கிறார், ஹஜ்ரத், இன்ஷா அல்லாஹ் நான் அவளை தலாக் சொல்லல, ஏன் நான் ரப்புடைய கோபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் அவளுடனே வாழ்ந்துவிட்டு செல்கின்றேன். கனிவான சகோதரர்களே, எனவே பொறுமை என்று வரும் பொழுது பமன் காதத்தில் ஆமாலு இல்லாலி சாபிர், எல்லா விதமான மேலெண்ணங்களும் பொறுமையாளி தான் அடைந்து கொள்வான் என்று சொல்லப்படுவதை போல, நீங்கள் எல்லா விடயத்திலும் பொறுமையை மேற்கொள்வீர்கள் என்றால், மார்க்கத்தை முன்வைத்து அதற்கு ஈடு கொடுப்பீர்கள் என்றால், உங்களை நாங்கள் அய்மாக்களாக தலைவர்களாக ஆக்குவோம். அது வெறுமனே துனியாதாரிகளுக்கு தலைவர்கள் அல்ல, மார்க்கத்தினுடைய தலைவர்களாக உங்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரா சஜிதாவுடைய ஆயத்தை நாம் நிதமும் ஓதுகின்றோம், அதிலே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, இன்று இந்த சில விவாகரத்துகள் நடக்கின்றது வாழ்க்கையில தான் கண்ட கனவு நனவாகவில்லை என்பதனால், அல்லது மனைவி நினைக்கின்றால், நான் நினைத்தேன் ஒரு ஆண் அழகனை, நான் நினைத்தேன் ஒரு ஹேண்ட்ஸமான ஒருவனை, நான் நினைத்தேன் ஒரு வெஸ்டர்ன் டைப்ல வாழக்கூடிய ஒருவனை என்றாலும் கூட, இவன் திருமணம் முடிக்கும் பொழுது அப்படித்தான் காட்சி அளித்தான், இப்பொழுது தாடியை வைத்துக் கொண்டு மிஸ்வாக்கையும் குத்தி கொண்டு நீளமாக அணிந்து கொண்டு வெறுமனே ஒரு கோலத்துக்கு மாறிவிட்டான், இவன் எனக்கு வேண்டாம் என்று மனைவி சொல்கிறான். கணவன் சொல்கிறாள், நான் இவளை அணுகினேன், இவள் ஓர் அரணங்கியாக இருக்க வேண்டும், என்னுடைய கண்ணுக்கு எல்லா ஹராமான முறையிலும் விருந்து படைக்க வேண்டும் என்று. ஆனால் இவள் பர்தாக்குள்ள ஆகிவிட்டால் இவள் எனக்கு வேண்டாம் என்று விவாகரத்து செய்வதற்கு முன் வரக்கூடியவர்களும் ஏராளமாக இருக்கின்றார்கள். இவ்வாறாக கனிவானவர்களே, இன்னும் சிலர்கள் திருமணம் முடித்துவிட்டு மனைவி ஒரு புறம் இவர் ஒரு புறம் என்று ஆகிவிடுகின்றார்கள். அங்கே பலதரப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கின்றது. காமுகர்கள் இவன் இல்லாத நேரத்தை பார்த்து வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய ஓர் நிலைமை உண்டாக இருக்கிறது. இவ்வாறாக பிரச்சனைகள் நாளுக்கு நாள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சிலர்கள் திருமணம் முடித்து அடுத்த நாளிலே தன்னுடைய மனைவியை மாமாவிடத்திலே அனுப்பிவிடுகின்றார். சென்றுவிடுவனுடைய தந்தையிடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லு, அப்படி என்றால் உனக்கு தலாக். கரிபான சகோதரர்களே, இந்த முறையில அதிகமான பெண்கள் இன்று விதவைகளாகவும் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விதவை பெண்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்றார்கள். ஒன்று காரணம் என்னவென்று பார்த்தால், அனைத்துமே முதலில் கோணல் முற்றிலும் கோணல் என்பது தான் காரணமாக ஆகிவிட்டது. தொடர்ந்து நடந்த 30 வருடத்தினுடைய யுத்தம் மற்றும் நடந்த சுனாமியின் காரணமாக நம்முடைய நாட்டில் மாத்திரம் 59,504 பேர் விதவை பெண்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் 42,565 பேர்கள் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல, அந்த கிழக்கில் அவர்கள் விதவைகளாக, அதிலும் அதிகமானவர்கள் விபச்சாரிகளாக மாறியிருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் நமக்கு ஈடுகட்ட முடியுமா? இவர்களையெல்லாம் ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா என்று நீங்கள் சிந்திக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், முடியும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதிலேயும் நல்லவர்களும் தீயவர்களாக மாற்றப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய பாதைகள் தடுக்கப்பட்டதின் காரணமாக விபச்சாரிகளாக மாறியிருப்பார்கள். இவர்களுக்கு என்று பலதரப்பட்ட நிறுவனங்கள் நிறுவி அவ்வப்பொழுது குரல் கொடுத்தாலும் கூட அவைகளினால் ஆக்கக்கூறிய ஆக்கத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவர்கள், சீரான முறையில் வழிநடத்தப்பட்டவர்கள் யாருமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் விதவை பெண்கள் இந்தியா போன்ற நாட்டில் கணவன் மரணித்து விட்டால் அவளும் உடன்கட்டை ஏற வேண்டும். அந்த கணவனை பொசுக்கும் நெருப்பிலே இவளும் தன்னை தகனம் செய்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பெரியார்கள் என்று மணிக்கப்படக்கூடியவர்கள் கணவன் மரணித்த இந்த விதவை பெண்ணை, கைம்பெண்ணை இழுத்து அவள் விரும்பாவிட்டாலும் கூட அந்த நெருப்பில் போட்டு எரித்து விடுவார்கள். ஆனால் பிரிட்டிஷுடைய அரசாங்கம் இதனை பார்த்து பிறகு இதற்கு தடை விதித்தார்கள். என்றாலும் கனிவானவர்களே, அவர்களையும் சிலர்கள் பல நிறுவனங்களை அமைத்தார்கள், அவ்வப்பொழுது குரல் கொடுத்தார்கள். என்றாலும் கூட சீரான ஓர் நிலைமைக்கு, ஆக்கப்பூர்வமான ஒரு விடயத்துக்கு வர முடியாமல் போய்விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தலையங்கத்தை பேசியிருக்கிறார். இன்று நாம் யாரும் பேசாத ஒரு தலையங்கம். ஆனால் சமூக நலன் கருதக்கூடியவர்கள் இதற்கு கட்டாயம் முன்வர வேண்டும். கனிவானவர்களே, அப்படி என்றால் விதவைகளை திருமணம் முடியுங்க என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல வரல. மாற்றமாக உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை வந்து கேட்கின்றார்கள், அய்யுல் ஆமாலி அஃப்லல் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அமல்கள்ல ரொம்ப சிறந்தது எது? சொன்னார்கள், ஒரு விதவையை பராமரிப்பது. இன்று விதவையை பராமரிப்பது என்றால் என்ன? அவளை வைத்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டு அவளுக்கு துனியாவுடைய வசதிகளை கொடுக்குமாறு சொல்லவில்லை ஹஜ்ரத் ரசூலுல்லா. சிலர்கள் ஆடு நனையும் பொழுது ஓநாய்க்கு வருத்தம் ஏற்படுத்த மாதிரி எங்கேயாவது அழகான ஒரு விதவை பெண் இருந்தால் அவளுக்குள்ளே நுழைந்து அவளுடைய மானத்தையும் பங்கப்படுத்தக்கூடிய சமுதாயமும் இன்று உருவாகியிருக்கின்றார்கள். மாற்றமாக யத்தீம்களோட அனாதைகளோட சேர்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதமும் பேசிய ஓர் தலையங்கம் தான், நீங்கள் இந்த விதவைகளையும் பராமரிக்க வேண்டும். நம்முடைய கண்ணுக்கு முன்னாலேயே எத்தனையோ விதவைகள் விபச்சாரிகளாக மாறினார்கள். காரணம் என்ன? கணவன் விட்டுவிட்டு போய்விடுகின்றான், அல்லது கணவன் மரணித்து விடுகின்றான், இவளுக்கு ஒரு துணை கிடையாது, இவள் வாழ்வதற்கு வழி இல்லை, விபச்சாரியாக மாறிவிட்டாள். நம்முடைய கண்ணாலேயே பார்த்த ஒரு பெண் நம்முடைய பகுதியில் இருந்தால் அவள் மிகவும் கடுமையான முறையில் ஆண்களுடைய விடயத்தில் அவள் கீழே நோக்கிய பார்வையை உயர்த்தாது வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் கூட நாளடைவில் இவளும் இப்படி ஆகுவாளா என்று வியக்கத்தக்க கூடிய ஒரு நிலைமைக்கு அவளும் உபச்சாரியாக மாறிவிட்டாள் என்றால் என்ன காரணம்? கனிவானவர்களே, அவர்களுக்கு சீரான பராமரிப்பு கிடைக்கவில்லை என்பது தான் காரணம். சில விதவை பெண்கள் இருக்கின்றார்கள், பேருதனாளர்கள், பத்தினித்தனமுடையவர்கள், தன்னுடைய முதலாவது கணவனுடைய அந்த நினைவிலேயே நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றேன், என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சில விதவை பெண்கள் தன்னுடைய குழந்தைகள் இருப்பதின் காரணமாக அவர்களை ஆளாக்க வேண்டும், அவர்களுக்கும் சமூகத்தில் மதிப்பு இருக்க வேண்டும், அவர்கள் உலமாக்களாக ஹாஃபில்களாக மாற வேண்டும், அல்லது படித்து உலகத்தில் ஒரு நல்ல ஒரு பட்டம் பெற்று அவர்கள் திகழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சருகணத்தையே மாற்ற வைத்து அந்த பிள்ளைக்காக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சில விதவை பெண்கள். இவர்களுக்கும் அந்த பிள்ளை திறன் உள்ளவனாக இருந்தாலும் கூட படிப்பு விடயத்தை மேற்கொள்ள முடியவில்லை. இறுதியில அந்த கயவர்களுடைய காம பிணிக்கு இவளும் ஆளாகி விடுகின்றால் இந்த முறையிலேயாவது நாமும் சம்பாதிப்போம். இன்று இந்த கோணத்தை நாங்கள் சிந்திக்கின்றோமா? எங்களால் எல்லோருக்கும் தான் இதற்குரிய பதிலை கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட முடிந்த அளவுதாவது முயற்சி செய்ய வேண்டும் தானே. அதனால எந்த ஒரு விதவை பெண்ணும் தனித்து வாழக்கூடாது என்பதற்காக ரப்பு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான், வாங்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் இயக்குனு ஃபுகரா யுக்னீஹுல்லாஹு மின் ஃபலலி. இந்த விதவை பெண்களை நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள். எந்த ஒரு விதவை பெண்ணையும் நேரடியாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா விதவை பெண்களே நீங்க கல்யாணம் முடிச்சுக்கோங்க என்று சொல்லி சொல்லல. மாற்றமாக பொறுப்புதாரிகளே அல்லது நலன் விரும்புகளே, நீங்க அவர்களை திருமணம் முடித்து வையுங்கள், அவர்களையும் பத்திரித்தனம் உள்ளவர்களாக ஆக்கி வையுங்கள் என்று குர்ஆன் சொல்கின்றது. மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், சில ஆடவர்கள் இருப்பார்கள், அவர்கள் நல்ல மார்க்கம் பற்றுள்ளவர்கள் என்றாலும் கூட துனியாவுடைய எந்த விதமான வசதியும் கிடையாது. அவர்களுக்குள்ளே தக்வாவின் அந்த ஒளி பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களையும் நீங்கள் பத்திரித்தனம் உள்ளவர்களாக ஆக்கி வைப்பதற்காக திருமண வயதை அடைந்து அதற்குரிய ஆசை இருந்தால் திருமணம் முடித்து வையுங்கள். அதே போன்று சில பெண்களும் இருப்பார்கள், இன்று வீட்டுக்குள்ளே அடங்கி அவர்களுடைய வாழ்க்கை வாலிபம் அப்படியே கரைந்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு சீரான முறையிலே திருமணம் முடித்து வைப்பதற்கு தகுந்த ஆடவர் கிடைக்கல. ஏன்? துனியாவுடைய ஒரு வளம் இருக்கிறது. எல்லோரும் அந்த துனியாவுடைய ஒரு பிரகாசத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அதனால் என்னுடைய மகளை கொடுக்க முடியல என்று அங்கலாய்க்கக்கூடிய பெற்றோர்களும் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் நீங்க ஆவண செய்யுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லிவிட்டு, இவர்கள் ஏழைகளாக இருந்தால் இந்த விதவை பெண்கள், இந்த அடிமைகள் மற்றும் சாலிகானவர்கள், திருமணம் முடிக்க வசதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், இவர்களை நீங்கள் திருமணம் முடித்து வைப்பதன் மூலமாக அவர்கள் செல்வந்தர்களாக ஆகிவிடுவார்கள். அவர்களை செல்வந்தவர்களாக ஆக்கிவிடுவான். ஆனா இன்று கரீபானவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கின்றது என்ற அந்த கோணத்தையாவது நாங்கள் எட்டி பார்ப்பது கிடையாது. மார்க்கமும் மண்ணாம் கட்டியும் என்று மனோ இச்சைக்கு முதல் உரிமை கொடுத்ததன் காரணமாக இந்த சிந்தனைகள் எல்லாமே குளித்தோண்டி புதைக்கப்படுகின்றது. இப்படியா கொண்ட ஆயத்துகள் ஹதீசுகள் குர்ஆனில் இருக்கிறதா என்பதனை கூட நாம் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்பவும் பிரபல்யமான ஒரு சஹாபியா பெண்மணி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, எங்களுடைய உம்மாமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய தாய்மார்கள், அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன். இவர்கள் ஆரம்பத்தில் திருமணம் முடிச்சு இருந்தது அபு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை. அந்த ரெண்டு பேரும் இரக்கத்தின் பிரதிபிம்பமாக திகழ்ந்தார்கள். ஒரு நாள் அந்த இரக்கம் அது மேலோங்கி செல்ல மனைவி அழைக்கிறாள் கணவனை, சொல்கிறாள், வாங்க நானும் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். அவர் கேட்டார், என்ன ஒப்பந்தம்? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு மனைவி தன்னுடைய கணவன் முதலில் மரணித்து இவன் உயிரோடு இருந்து வேறு மனமும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கியாமத்தினால அதே கணவனும் மனைவியும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்வார்கள். அதே போன்று மனைவி உயிரோடு இருந்து கணவன் மரணிக்கிறார், கணவன் உயிரோடு இருந்து மனைவி மரணிக்கிறார். இந்த ரெண்டு பேரில் உயிர் வாழக்கூடியவர் மறுமணம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாளன்று அதே கணவனும் மனைவியின் சொர்க்கவாதிகளாக இருந்தால் சொர்க்கத்திலும் ஒன்று சேர்ப்பான் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே உங்களை போன்ற அருமையான கணவரை இழந்து எனக்கு சொர்க்க வாழ்க்கையும் இன்பம் அளிக்க மாட்டாது என்ற அளவுக்கு இவர்களுடைய அன்பு மேலோங்கி இருந்தது. எனவே சொன்னார்கள், வாங்க ஒப்பந்தம் செய்து கொள்வோம். உடனே ஹஜ்ரத் அபு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய அருமை மனைவியிடத்திலே கேட்டார்கள், நான் சொல்வதற்கு நீ தலை சாய்ப்பாய்த்தானே, நான் சொல்வதையும் நீ ஏற்றுக்கொள்வாய்த்தானே, அதனால் தானே உங்களிடம் ஆலோசனை கேட்கின்றேன். அப்படி என்றால் உம்மு ஸலமா, என்னுடைய வசியத்து நான் மரணித்தா நீ வேறு திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். விதவையாக நீ இந்த உலகத்துல வாழக்கூடாது. ஏன்? விதவைகளுக்கு பாதுகாவல் கிடையாது. அவர்கள் பலதரப்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், பாவங்களுக்கு இலக்காகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அந்த காலத்திலே அப்படி சொன்னார்கள் என்றால், இந்த காலத்தில் கனிமான சகோதரர்களே, எங்க விதவி இருக்கிறாள், அதிலும் ஒரு கண்ணுக்கு அட்ராக்ஷனாக, கவர்ச்சியாக யார் இருக்கிறாளோ அவளிடத்திலே தருணம் பார்க்கக்கூடிய கயவர்கள் எங்களிலே இன்று இருக்கிறார்கள். அழகிய விதவை பெண்கள் இருந்தால் அவர்களை வைத்து விடுதி நடத்தக்கூடியவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே கனியமானவர்களே, அதனால சொன்னார்கள் உம்மு ஸலமா, இல்ல நீ திருமணம் முடிக்கத்தான் வேண்டும். யாழ்லா, என்னுடைய உம்மு ஸலமாவுக்கு என்னை விட ஒரு நல்ல கணவனை கொடுத்து விடு என்று துவா செய்தார்கள். நாளடைவில் ஹஜரத் அபு ஸலமா அலி அல்லாஹு தலான் அவர்கள் இன்னுயிரை திருத்தி விட்டார்கள், இந்த உலகத்திலிருந்து போய்விட்டார்கள். ஹஜரத் உம்மு ஸலமா இத்தாவை முடித்துக் கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தாங்க. கண்ணீருடைய முகத்துடன் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் அருமை கணவர் அபு ஸலமா என்னை விட்டு போயிட்டார். வந்து சொன்னது எதற்காக? நீங்க என்ன திருமணம் முடிச்சுக்கோங்க என்கிறதுக்காக வேண்டி அல்ல. மாற்றமாக அந்த துயரம் தாங்க முடியல, பிரிவு தாங்க முடியல. அந்த அளவுக்கு நேசம் கொண்ட கணவர் ஹஜரத் ரசூலுல்லாஹ் உடனே ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். உம்மு ஸலமா நீங்க ஓதுங்க, அல்லாஹும் அஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹுல்லி ஃபி கைரம் மின், யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில நல்ல கூலியை தந்திடுவாயாக, மேலும் எனக்கு சிறந்ததை பாரம் தா, இவர்களுக்கு அது விளங்கவில்லை என்றாலும் அந்த துஆவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் பாரமாக கொடுத்தான் யாரை? ரஹ்மத்துல்லில் ஆலமீன், திருமணத்தினுடைய தூதை அனுப்புகின்றார்கள். உம்மு ஸலமா சொன்னார்கள், அன கைரா, நான் ரொம்ப கீரத்துள்ள ரோசமுள்ள பெண்மணி, உங்களுக்கு என்னை ஈடுகட்ட முடியாது என்று சொல்லும் பொழுது ரசூலா சொன்னார்கள், உங்களுடைய வீரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை போதுமாக்கி விடுவான். அதுக்கு பிறகு சொன்னார்கள், அனுஜாத்து சபியா, தூதை எடுத்து வந்து போயிட்டு சொல்லுங்க, நான் அதிகமாக பெண் பிள்ளைகள் உள்ளவளாக இருக்கிறேன், பிள்ளைகள் அவளை அவரை தொந்தரவுப்படுத்தும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கஷ்டமாக இருக்கும். சொன்னார்கள், உன்னுடைய பிள்ளையின் பராமரிப்புக்கு என்ற ரப்பு போதுமானவன். பிறகு கனிவான சகோதரர்களே, உம்மு ஸலமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதிலளித்தார்கள், தன்னுடைய கணவனின் துஆ உலகத்திலே தலை சிறந்த கணவர் அவருக்கு கிடைத்தார், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வும் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முதல் முதல் கரம் தழுவியது விதவை பெண்ணை தான். வாலிபம் பொங்கும் வயதிலே ஹஜரத் ரசூலுல்லாஹ் விதவையை கைப்பிடித்தார்கள், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 40 வயது. ஆனால் ஒரு நாள் ஹஜரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு யுத்தத்தை முடித்துக் கொண்டு அவசரமாக குடும்பத்தின் பக்கம் திரும்புவதற்கு எத்தனிக்கின்றார்கள். கேட்டார்கள், எங்க ஜாபிர் அவசரமா போறீங்க? யார ரசூலுல்லாஹ், நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், வீட்டுக்கு போறேன். தஜவ்வஜ்த பிக்ரன் யா ஜாபிரம் சையிபன், ஜாபிர், நீங்க திருமணம் முடிச்சது ஒரு கன்னி பெண்ணையா அல்லது விதவை பெண்ணையா? ஒரு சையிப், ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் முடித்தேன். ஏன் ஜாபிர் விதவை முடித்தீங்க? ஒரு கன்னி பெண்ணை முடித்திருக்கலாமே, அவள் உங்களுடன் பரிவான வார்த்தைகளை பேசுவாள், உங்களுடைய திருமண வாழ்க்கை அது செழிக்கக்கூடியதாக இன்பகரமானதாக அமையுமே. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுத்த பதில், யார சொல்லலாம், என்னுடைய தந்தை அப்துல்லா யுத்தத்துல ஷஹீதாகிட்டார், அவர் 9 சகோதரிகளை விட்டு விட்டு போயிருக்கிறார். இன்று நாங்கள் யாருக்குமே 9 சகோதரிகள் கிடையாது, அவர்கள் எல்லாமே வாலிப பருவத்தை எத்தக்கூடியவர்கள், சிலர்கள் வாலிப பருவத்தை அடைந்தவர்கள். இவர்களுடைய பராமரிப்புக்காக வேண்டித்தான் எனக்கு கிடைக்கும் சந்தோஷத்தையும் நான் தியாகம் செய்து விதவையை திருமணம் முடித்தேன். ஆனா இன்று நமக்குள்ள அப்படி சகோதரர்கள் இருக்கிறார்களா? இன்றைக்கு விதவையான சகோதரி வீட்டுக்குள்ளே பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறார், இவன் கொடி கட்டி பறக்கிறார், எல்லோரும் இவனுடைய பாதத்தின் கீழே மண்டிடுகிறார்கள் என்றாலும் அந்த சகோதரியின் கண்ணீரை துடைக்க இவன் தயார் இல்லை. மாற்றமாக அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் ஒரு கன்னி பொண்ணை திருமணம் முடிச்சு விட்டு வந்தா இவர்களுடைய பராமரிப்புகள் அனைத்துமே வீணாகிவிடும், அதற்காக வேண்டித்தான் நான் விதவையை திருமணம் முடித்தேன் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இன்று எங்கெல்ல எத்தனையோ சகோதரிகள், எங்களுடைய தாய்மார்கள் கூட விதவையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பத்திரித்தனம் உள்ளவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும், இவர்கள் வாய்விட்டு பேச மாட்டார்கள். கேண்டியில் நம்முடைய மதரசாவுக்கு ஒரு கால் வருகின்றது, நான் ஆன்சர் பண்ணினேன். ஒரு பெண்மணி பேசுகிறாள், சொல்கிறாள் ஹசரத், உங்களுடைய ஏராளமான குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான உபதேசங்களை நாம் செய்யமளித்திருக்கின்றோம் என்றாலும் கூட இப்பொழுது என கேட்பட்டிருக்கக்கூடிய கதியை பாருங்கள். நான் திருமணம் முடித்து 7 மாதங்கள் ரெண்டு கணவன் ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தா போயிட்டாரு. அதன் பின்னால நான் தனித்து 2 வருடங்களை கழித்து விட்டேன். என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பெரும் ப்ரொஃபஷனல் லெவல்ல இருக்கின்றார்கள், பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள். எனக்கும் செல்வம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, என்னுடைய அழகிலையும் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. என்றாலும் எனக்கு இப்பொழுது தேவை, அதை இவர்கள் பொருட்படுத்துகிறார்கள் இல்ல. நான் எப்படி வாய்விட்டு இவர்களோடு பேசுறது அறியாமலேயே எனக்கு கேட்டுப்பட்டது, நீங்கள் யார்? அவள் சொன்னால் உங்களுக்கு அது தேவையில்லை. மாற்றமாக நாங்கள் இத மாதிரி கட்டத்துல என்ன செய்யறது, விபச்சாரம் செய்யறதா என்று கேட்காமல் அவள் கேட்கிறாள் என்றால், இன்றைக்கு எத்தனை பேர் எங்களுடைய குடும்பத்திலையும் எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய சாட்சிமார்கள், மாமிமார்கள் மற்றும் எங்களுடைய தாய்மார்கள், வாலிப பொழிவுள்ளவர்கள், விதவை பெண்களாக இருப்பார்கள், இவர்களுடைய விடயத்தில் நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா கிரியமான சகோதரர்களே? அவர்களுக்கு தேவை என்று இருந்தால் பத்தினித்தனமாக ஆக்கிவிடுங்கள். ஹசரத் உம்மு சுலைம் ரலி அல்லாஹு தலான்ஹு, அவர் ரலி அல்லாஹு அன்ஹா, அவருடைய மகன் அனஸ் ரலி அல்லாஹு அன்ஹு கணவன் மௌத்தா போயிடுகின்றார். அவர்கள் சொல்கின்றார்கள், நான் என்னுடைய பிள்ளைக்காக வாழ்வேன், என்னுடைய பிள்ளை பருவ வயதை எத்தி அவர் திருமணம் முடித்து வைக்கும் வரைக்கும் நான் திருமணம் முடிக்க மாட்டேன். அதே பிள்ளை அந்த பருவ வயதை எய்து திருமணம் முடித்து வைக்கின்றார். கனிவான சகோதரர்களே, ஹஜ்ரத் தல்ஹா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்று நினைக்கின்றேன், திருமணம் முடித்து வைக்கின்றார். அது வரைக்கும் அந்த பிள்ளைக்காக அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் என்றாலும் மகன் கல்யாணம் முடித்து வைக்கிறார். ஆனா இன்றைக்கு மகனுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. உம்மா இந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சில உம்மாமார்கள் வெளியில் போய் அவர்களுடைய ஆசைகளை தீர்த்து விட்டு நல்லவர்களை போல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இவைகளையும் பொருட்படுத்தாத பிள்ளைகள் நமக்கு மத்தியில் இன்று சமூகத்தில் இருக்கிறார்கள் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. இந்த அடிப்படையில் கனியமானவர்களே, விதவை பெண்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்ற வருடம் எடுக்கப்பட்ட அந்த கணக்கின் படிக்குத்தான் 16,956 பேர் சதர்ன் ப்ரொவின்ஸ்ல, அதாவது அந்த சதர்ன் ப்ரொவின்ஸ்ல இன்று விதவைகளாக இருக்கிறார்கள். இவ்வாறாக 245 மில்லியன் முழு உலகத்திலும் கைம்பெண்கள், விதவை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் 115 மில்லியன் வறுமை பிணியிலே சிக்கிக்கொண்டு விபச்சாரத்திலே ஈடுபட்டு பல உயிர்கொல்லி நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் ஊடாக பல வாலிபர்களும் அந்த உயிர்கொல்லி நோய்க்கு பலியாகி கொண்டிருக்கின்றார்கள். கனிவானவர்களே, அப்படி என்றால் குர்ஆன் இதற்கு ஆவண சொல்லலையா? ஏன் நம்மால் முடியவில்லையா? சிலருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது, அவர்களுக்கு தேவையும் இருக்கிறது என்றால் விதவை பெண்களை பத்திரி தரம் உள்ளவர்களாக ஆக்கி வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி என்று கண்டறிந்தவர்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் போய் விதவைகளை திருமணம் முடித்தால் தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்மணி தூக்கு மாட்டுக்கொள்வா, கிணத்துல பாஞ்சிடுவா, கோச்சில கலத்து வச்சிருவா என்ற ஒரு நிலைமைக்கு யாருமே ஆளாக்கி விடாதீங்க. அவர்களுடைய பொருத்தம் இருக்கும் என்றால் அதற்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது. அப்படி என்று நினைத்த மாத்திரத்துல இவருடைய ஆசை பொங்கியல பெண்களை திருமணம் முடிக்கவும் முடியாது, அதற்கு குர்ஆன் அனுமதி கொடுக்கவும் இல்லை. அப்படி என்றால் 2 பேரையும் ஒரு மாதிரி கவனிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இவரிடத்தில் இருக்க வேண்டும். நாளை மறுமையில பல திருமணங்களை முடித்து ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு பெண்ணுக்கு இன்னொரு மாதிரியும் நடந்தவர்கள் ஒரு புறம் நல்லவே சாய்ந்தவர்களாக கியாமத்து நாளன்று வருவார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் மனைவிமார்களுக்கு மத்தியிலே மோசடி செய்தவர்கள் என்பதனை அறிமுகப்படுத்தப்படும், கேவலப்படுத்தப்படும் என்பதனையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்களுக்கு தெரியும் ஹௌலா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹௌலா பின் சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கணவர் அவுஸ் இப்னு ஸாமித், இவர்கள் அழகு சௌந்தரியம் உள்ள ஒரு பெண்மணி. ஒரு நாள் சஜிதாவிலே இருந்தார்கள். அவர்களுடைய அழகை கண்டதும் இந்த அவுஸ் இப்னு ஸாமித் அவர்களை தாம்பத்திய உறவுக்காக வேண்டி அழைத்தார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் மறுத்து விட்டார்கள். இவர்களுக்கு கோபம் மிகைக்க சொன்னார்கள், ஓண்ட முதுகை இந்த உம்மட முதுகை போல இருக்கிறது. எப்பொழுது தாயின் முதுகை தன்னுடைய தாயின் முதுகை மனைவியுடைய முதுகுக்கு அல்லது மனைவியுடைய முதுகை தன்னுடைய தாயின் முதுகுக்கு ஒப்பாக்குறாரோ, ஜாஹிலியா காலத்துல சட்டம் இருந்தது, அது ஹராமுன் அபதன், எக்காலத்துக்கும் குடும்பம் நடத்த முடியாது, வாழ்க்கை ஹராமாகிவிடும் என்று தலாக் சொன்னால் அவள் இத்தா இருந்து வேறு கணவனை திருமணம் முடித்து அவனும் தலாக் சொல்லி இத்தா இருந்ததன் பின்னால் மீண்டும் முதலாவது கணவனிடத்துல வரலாம். இதுதான் குர்ஆனுடைய சட்டம். மாற்றமாக லிஹார் செய்துவிட்டாள், உடம்புல இந்த பகுதி என்ன உம்மட போல இருக்குது, தாயாக நினைக்கிறவளை தாரமாக நடத்த முடியாது, அதனால அவளை காலத்துக்கும் ஹராமலாக ஆகிவிடுவாள். இவ்வாறு லிஹார் செய்ததும் இந்த மனைவி ஓடோடி வந்தாள் ஹஜரத் ரசூலுல்லாஹி இடத்திலே, ஹவுலா பின் சலபா. அந்த கணவனும் வருத்தப்பட்டார், நான் அவசரப்பட்டு விட்டேனே, ஆனாலும் இவர் லிஹார் செஞ்சிட்டார், எப்படி வாழ்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னதும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் சட்டென்று பதில் கொடுத்தார்கள், கது ஹரும்தி, நீ அவருக்கு ஹராமாகி விட்டாய். இவர் சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அழகான பெண்ணாக இருந்தேன், இன்று என்னுடைய உடம்பு மாறிவிட்டது, என்னுடைய வாலிபம் அவருக்கையே அழிந்து போயிட்டது, நான் ஒரு பெரிய செல்வம் உள்ள பெண்ணாக இருந்தேன், இன்று என்னுடைய செல்வம் அனைத்தையும் அவர் அழித்து விட்டார், இன்று ஏழையாக மாறியிருக்கிறேன், என்னுடைய வயிறு அவருக்கு எத்தனையோ குழந்தைகளை சுமக்கக்கூடிய ஒரு பையை போன்று மாறியது, வை நலுமம் துகும் இலைஹில்லா, என்ற பிள்ளைகள் எல்லாம் அவருக்கு பொறுப்பு கொடுத்தா தாயின் பராமரிப்பு இல்லாம வீணாய் போயிடுவார்கள், அவர்களை நான் வைத்துக் கொண்டால், என்னுடன் சேர்த்துக் கொண்டால் பட்டணியிலே வாடி விடுவார்கள், இதற்கு நீங்க தீர்க்கமான ஒரு முடிவை தாருங்கள். நபி மீண்டும் தொடர்ந்து அதே டோன் மாறல்ல, நீ அவளுக்கு ஹராம் என்றார்கள். இவள் முஜாதலா செய்து கொண்டே இருக்கிறாள், விவாதம் செய்து கொண்டே இருக்கிறாள், எந்த அளவுக்கு இறுதியில நிராசை அடைகிறாள், நம்பிக்கை இழக்கிறாள், சொல்கிறாள், நான் என்னுடைய இந்த கவலையை ரப்பிடத்தில் முறைப்பாடு செய்கிறேன் என்று அல்லாவிடத்தில் முறைப்பாடு செய்தார். வானம் தட்டியது, அரசு வரை சென்றடைந்தது, கது ஹரும் தி என்று எந்த வார்த்தைய, கது என்ற அந்த இண்டி டெபினிட்லி என்ற வார்த்தையை போட்டு ரசூலுல்லா ஹராம் என்று சொன்னார்களோ, அதே வார்த்தையில அல்லாவும் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், தன்னுடைய கணவன் விடயத்திலே உங்களுடன் விவாதம் செய்த அந்த பெண்ணுடைய குரலை, அவளுடைய அந்த முறைப்பாட்டை அல்லாஹ் செய்யமளித்து விட்டான். உங்களுடைய இந்த பேச்சுவார்த்தையை அல்லாஹ் சுபஹானு வ தஆலா செய்யமளித்து விட்டான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி குந்து ஃபீ நாஹியத்தில் பைத்தி மா அஸ்மாவுல் அவள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எதிரே விவாதிக்கின்றாள் என்பதை கூட என்னுடைய காதில் கேட்கவில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய அரசை தட்டியது, குர்ஆன் ஆயத்து இறங்கியது, ஜாஹிலியா காலத்தின் சட்டம் மாற்றப்பட்டது, அந்த பெண்ணுடைய உள்ளத்தின் ஆதங்கம் என்ன, நான் ஒரு விதவையாக வாழக்கூடாது, அவளும் வயோதிப்பும் அடைஞ்சிட்டாள், கடவுளும் வயோதிப்பும் அடைஞ்சிட்டாள், ஆனால் ஒரு விதவையாக வாழக்கூடாது. கனிவான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று எத்தனை விதவை பெண்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விதவையானதும், இத்தாவை முடித்ததும், அவர்களுடைய கணவன் உனைஸ் இப்னு ஹுதாஃபத்து ஸஹ்மி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலே இருந்தார்கள், ஹஜ்ரத் ரசூலுடைய சகவாசம் பெற்றிருந்தார்கள், மதீனாவிலே மௌத்த போயிட்டார்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன் உனைஸ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகள் ஹஃப்ஸாவுடைய ஹஜ்ரத் உமர் தன்னுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இத்தா முடிஞ்சதும் வந்தார்கள் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில், ஹஃப்ஸா விதவையாக இருக்கிறாள், நீங்க கல்யாணம் முடிச்சு கொள்றீங்களா? அவர்கள் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. அதன் பின்னால சொன்னார்கள், இப்பொழுது எனக்கு திருமணத்தினுடைய தேவை இல்லை என்று சொன்னார்கள். பிறகு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகினார்கள், அபூபக்கர் மௌனமாகிட்டார்கள், எந்த பதிலும் கொடுக்கல. நாட்கள் கழிந்து கொண்டு போகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விடவும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மௌனத்தின் மூலம் ரொம்பவும் உள்ளம் நொந்தார்கள். நாளடைவில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் பேசி அனுப்பிவிடுகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் நடந்தேறுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்று மாலையிலே வந்து சொல்கின்றார்கள், உமர், நீங்க ஏந்த விஷயத்துல உஸ்மானை விடவும் ரொம்ப நொந்து போனீங்க என்று எனக்கு விளங்கினது. நான் உங்களுக்கு பதில் சொல்லாத காரணம், ரசூலுல்லா ஹஃப்ஸாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் எதுவும் பேசாமல் மௌனத்தை சாதித்து விட்டேன், அவருடைய விருப்பத்துக்கு முன்னால எங்களுடைய விருப்பம் ஒன்றும் இல்லை, நிச்சயமாக ஹஜ்ரத் ரசூலுல்லா முடிக்கவில்லை என்றிருந்தால் நான் ஹஃப்ஸாவை திருமணம் முடித்திருப்பேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இது புகாரி முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தந்தையுடைய கவலையை பாருங்கள், என்னுடைய மகள் விதவை ஆகிட்டாள், அவள் தனிமையாக வாழக்கூடாது, இவளை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்ற கவலை இருந்தது. ஆனா இன்றைக்கு தந்தையர்கள் இதனை பொருட்படுத்துகிறார்கள் இல்ல, எத்தனையோ பெண்மணிகள் கணவன் விரட்டிவிட்டா வருகின்றா வீட்டை நோக்கி சொல்லுகிறா, அறுக்கப்பட்ட மாட்டுக்கு விலை கிடையாது, மறுவாலும் எங்களுடைய தலைய திங்க வாரையா, எங்களுடைய தலையில மிளகாய் அரைக்க வாரையா, போ என்று விரட்டக்கூடிய தந்தையர்களும் எங்கள் ஏராளமானவர்களா இருக்கிறார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இது. யாராவது ஒரு பெண்மணி தன்னுடைய மகள் வாழ்க்கையில நொந்து போயிட்டு வாருகிறாள், கணவன் பிரிந்து விட்டா, வாழ வழி இல்ல, வாப்பாவுடைய அந்த நிழல்ல இருந்துட்டு தான் கணவனிடத்துல போனா மீண்டும் வாப்பாவுடைய நிழலுக்கே வரும் பொழுது அந்த வாப்பா அரவணைப்பார்ந்தார், இவர் தான் உலகத்திலே தலை சிறந்த தந்தை என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது கனிமானவர்கள், சிந்திங்க, மார்க்கம் எங்க இருக்கிறது, நாம் எதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அல் அர்மிலத்து சாலிஹா சும்யத் ஃபி ஸமாவாதி ஷஹீதா, விதவை பெண்கள் சிலர்கள் சாலிஹானவர்கள், எங்களுக்கு திருமணம் வாடும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய அவர்களுடைய அந்த நன்மைகளை பற்றியும் அவர்களுடைய சிறப்புகளை பற்றியும் ரசூலுல்லாஹ் கதைத்தார்கள். அந்த சாலிஹான விதவை பெண் வானுலகத்தில் ஷஹீதா என்று அழைக்கப்படுகிறாள். மார்க்கத்தில் உயிர் நீத்த அந்த வீர தியாகி உதிரம் பூமியை தடுவதற்கு முன்னால் சரிப்பிடத்தை எல்லாம் காட்டிவிடுகிறான். அவர்களுடைய கூலி கிடைக்கிறது யாருக்கு? இந்த சாலிஹான எந்த விதமான கள்ள தொடர்பும் வைத்துக் கொள்ளாத உண்மையான பத்திரித்தனமான முறையில பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்கிறாள். சசுமொரிகள் ஜன்னா மிம்மசீரத்தி அல்ஃபியாம், கியாமத்து நாளன்று அவர் சுவர்க்கத்தினுடைய வாடையை 1000 வருடங்களுக்கு அப்பாலேயே பெற்றுக் கொள்வார். அவளுக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு திரையை ஏற்படுத்துவான். அந்த திரை 5000 வருடங்களுக்கு அப்பால் இருக்கும். அவள் நரகத்தை காணவே மாட்டாள், அந்த நரகத்தினுடைய ஓசையை கேட்கவும் மாட்டாள். 1000 வருடங்களுக்கு அப்பால் இருந்து சுவனத்தினுடைய வாடையை பெற்றுக்கொள்வாள் மாத்திரமல்ல, கியாமத்து நாளன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் சொர்க்கத்திலே வீற்றிருப்பார். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கெட்ட கணவரை அடைந்து வாழ்க்கையில எந்த திருப்தியையும் காணல, இந்த உலகத்தை விட்டு போகும் நேரம் ஒரு துவா கேட்டார்கள். ரப்பி பின்லி இந்த கபைதன் ஃபில் ஜன்னா வனஜ்னி மின் ஃபிரௌன் வாமலி வனஜ்னி மின் அல் கௌமில் லாலிமீன், யா அல்லாஹ் இந்த ஃபிரௌன் இடத்துல நான் இந்த நனவையும் காணல, இந்த அநியாயக்கார கூட்டத்தில இருந்து இந்த அநியாயக்காரர் இடத்துல இருந்து நீ பாதுகாரு, அத்துடனே நீ நாளை மறுமையில உனக்கு பக்கத்துல எனக்கு சுவனத்துல ஒரு மாளிகையை அமைத்து தர வேண்டும். அல்லாஹ் சொன்னான், மரியம் நீங்க கேட்டீங்க ஒரு முக்கியமான துவா, எனக்கு பக்கத்துல நீங்க எப்படி இருக்க முடியும், எனக்கு பக்கத்துல ரஹமத்துல்லில் ஆலமீன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே இருப்பார்கள், எனவே நாம் உங்களை அவருடைய மனைவியாக ஆக்குறோம், அவர் என்னுடன் இருப்பார், நீங்க அவருடன் இருப்பீங்க. அந்த விதவை பெண் சாலிஹானவள் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார் என்று முஸ்னத் அபு யாலாவிலே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல கனிமான சகோதரர்களே, கியாமத்து நாளன்று ஒரு பெண் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவ்வளுமை எஃப்தஹு பாபல் ஜன்னா, நான் தான் முத முத சுவனத்தினுடைய வாயிலை தட்டுவேன். இல்லா நீ அரா இம்ராத்தன் துபாதிரினி, ஆனால் நான் காண்பேன் ஒரு பெண்மணி எனக்கு முன்னால் சொர்க்கத்தின் பக்கம் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பாள். நான் அவளை நிறுத்தி, மாலக்கி உமன் அந்தி, உனக்கு என்ன நிறந்திருக்கிறது, நீ யார், நீ என்னை விடவும் வேகமாக சொர்க்கத்தின் பக்கம் ஆரம்பத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாயே. அந்த நேரம் அந்த பெண்மணி சொல்வார், அனை இம்ராத்துன் காத்து அலா ஐகாமில்லி, நான் ஒரு பெண், என்னுடைய அனாதை சிறுவர்களுக்காக வேண்டியே வாழ்ந்தவள். எனவே ரசூலுல்லாஹ்விட நாள் வறுமையில முதலில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் அல்லாஹ்வுடைய நியதி, ரசூலுல்லாஹ் நுழைவதற்கு முன்னால யாரும் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. என்றாலும் அந்த பேணுதலான விதவையுடைய அந்தஸ்தை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதுக்கு வார்த்தை இல்லாததின் காரணமாக எடுத்து கூறுகின்றார்கள் கனிமான சகோதரர்களே. எனவே இன்று விதவையான ஆண்களும் இருக்கின்றார்கள், தந்தையர்களும் இருக்கின்றார்கள். தாயை தன்னுடைய மனைவியை இழந்து விடுகிறான், மகன் வாட்டசாட்டமான வாலிபன் இன்று கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கிறார். வாப்பாவுக்கு தேவை இருக்கிறது, வாப்பாவுடைய தேவையை மகன் மதிக்கிறது இல்ல, ஏன் அவர் மலக்கா, அவருக்கு மாசம் இருக்கத்தானே செய்கின்றது. அவர் திருமணம் முடிச்சிட்டாண்டா, அவர் வாப்பாவே இல்லை என்று சொல்லக்கூடிய மகன்மார்களும் இருக்கிறார்கள். ஏன் அவர் அராத்தையா செய்தார்கள். இன்றைக்கு ஒரு 2 அநாதை பிள்ளைகளுடன் ஒரு விதவையை கரம் பிடிக்கக்கூடியவர்களை சமூகம் கேவலப்படுத்தது. யார் அப்படி கேவலப்படுத்துவார்களோ அவர்கள் குர்ஆனை கேவலப்படுத்துகிறார்கள், அவர்கள் ரசூலுல்லாஹை கேவலப்படுத்துகின்றார்கள். எனவே அப்பேற்பட்டவர்களை வாழ்த்துங்கள், அவர்களுக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுங்கள். எங்கேயாவது 2 திருமணம் முடித்திருந்தா அந்த வீட்டில் பெண் எடுக்க கூடாது, மாப்பிள்ளை கொடுக்க கூடாது. இது எங்க இருக்குது கனிமான சகோதரர்களே, இப்படி ஒரு நியதி எங்கிருந்து வந்தது? முடியும் என்றால் ஆவண செய்யுங்கள், முடியாவிட்டால் மௌனமாருங்கள். யாரும் ஆவண செய்து சமூக நலம் காக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய விடயத்திலே குறுக்கீடுகளை செய்து மார்க்கத்தை கூறு போடாதீர்கள். எனவே ஏராளமான விடயங்கள் சொல்லியிருக்கின்றேன் அன்பான சகோதரர்களே. சில விதவை பெண்கள் பேரிதழாக இருந்து மாபெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் அறிவாளி இல்மு கடல், அவர்களுடைய தாய் அவர்களும் ஒரு விதவை பெண் தான். ஆனால் அழகு சௌந்தர்யம் உள்ள ஒரு நங்கையாக திகழ்ந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குரைஷ் குலத்தை சேர்ந்தவர்கள், ரசூலுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள். அவர்கள் பிறந்தது பலஸ்தீன்ல கஸ்ஸா என்ற இடத்துல. ஆனாலும் அவங்களுடைய தாய், என்ற மகன் ஒரு பெரிய ஆலிமாக வேண்டும், ஒரு இமாமாக மாற வேண்டும், மார்க்கத்தில் இவர் வளர்ந்தோங்க வேண்டும், எல்லோரும் இவருடைய இல்மை வைத்து பிரயோஜனம் பெற வேண்டும் என்பதற்காக மறுமணம் புரிந்து கொள்ளாமலேயே அந்த மகனுக்காகவே வாழ்ந்தார். எந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் இந்த நிலைமைக்கு ஆளாவதற்கு காரணம் என்னுடைய தாய். 7 வயதுல குரானை மனப்பாடம் செய்கின்றார்கள். 12,000 ஹதீஸ்களை கொண்ட மாலிக் என்ற அந்த கிதாபை அவர்கள் 10 வயதுல மனப்பாடமாக்கி விடுகிறார்கள். இன்றைக்கு எங்கெல்ல யாருக்காவது ஒரு 500 ஹதீஸ் பாடம் இருக்குதா? இல்ல உலமாக்கல் அல்லாதவர்களுக்கு ஒரு 10-15 ஹதீஸாவது ராவிகளுடன் பாடம் இருக்குதா? அந்த தாயுடைய முயற்சியை பாருங்கள். கரியவானவர்களே, அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ கிதாபுகளை படைத்ததன் பின்னால அவர்களை ஆக தலை சிறந்த புத்தகம் தான் அல் உம் என்று சொல்லக்கூடியது ஃபிக்ஹ் கிதாப். இன்று முழு உலகமே இதை பாவிக்குது, முழு உலகத்துடைய லைப்ரரிகளையும் இது இருக்குது, ஒவ்வொரு மதரசாக்களையும் பல ஒளியும்கள் இந்த கிதாபுல் உம் காட்சி அளிக்கிறது. அவர் சொல்கிறார், நான் ஏன் என்னுடைய புத்தகத்துக்கு உம்மா என்று பெயர் வைத்தேன்? நான் இந்த நிலைமைக்கு ஆளாக காரணம் என்னுடைய உம்மா தான். அதனால என் புத்தகத்துக்கு நான் அல் உம் என்று பெயர் வைத்தேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயும் ஒரு வாலிபம் நிறைந்தவர், தந்தை பிள்ளைக்காகவே வாழ்ந்து வந்தார்கள். சொன்னார்கள், என் பிள்ளை ஒரு மாபெரும் மேதையாக மாற வேண்டும். அவர்கள் சின்ன வயதிலே 2 கண்ணையும் இழந்தவர்களாக இருந்தார்கள். இந்த தாய் ஒரு முஸ்தஜாபு துஆ, கையேந்தினால் உடனே துஆ கபூல் ஆகக்கூடியவளாக இருந்தால். ஒரு நாள் அவர்கள் இரவிலே தூங்க செல்லும் பொழுது 2 ரக்காத்தை தொழுது விட்டு அல்லாஹ் இடத்திலே துஆசி கேட்கிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய மகன் இஸ்மாயில் இவருக்கு நீ பார்வையை கொடுக்க வேண்டும். அன்று இரவுல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுல வந்து சொல்கிறார்கள், தாயே உன்னுடைய மகனுக்கு அல்லாஹ் பார்வையை கொடுப்பான். காலையில எழும்பி பார்க்கிறார்கள், 4 வயது அல்லது 6 வயது எத்திய மகன் கண் பார்வை உடையவராக இருக்கிறார். குரானுக்கு பின்னால ரொம்பவும் ஆத்தன்டிக்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரபூர்வமான கிதாப் புகாரி ஷெரீஃபை படைக்கும் அளவுக்கு கிரிபானவர்களை ஹதீஸ்க்கு ஒரு பெரும் சேவை செய்தார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருந்தது யார்? ஒரு தாய்தான். அதே மாதிரி சுஃபியானி சௌரி ஒரு மாபெரும் மேதை, இல்மு கடல், இவர்களுடைய பின்னுக்கும் இருந்தது ஒரு தாய். சொல்வார்கள், மகனே நான் நூல்லுற்று உன்னை வாழ்க்கா படிக்க வைக்கிறேன், நீ எதை படிக்கிறாயோ அதனை அமல் செய்ய வேண்டும். கரிபான சகோதரர்களே, இப்படி ஒரு கோணம். இது எல்லாம் ஆரம்ப காலத்துல இமாம் கஸாலி அவர்களுடைய அந்த உயர்வுக்கு பின்னாலும் திகழ்ந்தவர்கள் தாய்தான். அவைகளுடைய சம்பவங்கள் எல்லாம் சொல்வதற்கு நேரம் கிடையாது. ஆனால் அண்மை காலத்துல வாழ்ந்தால் ஒரு மாபெரும் அறிவாளி, ஒரு ஆலிம் அல்லாமா உமர் பாலான்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முழு உலக நாடே அவர்களுடைய பேச்சை கேட்டு ஹிதாயத்துக்குள்ளே வந்தது. அவர்கள் சொல்லும் உதாரணம் இன்றைக்கு உலமாக்கள் யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு, அவர்களுடைய சரக்கு தான் நம்முடைய சரக்கு என்ற அளவுக்கு மாறி இருக்கிறது. அந்த உமர் பாலான்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நான் இந்த நிலைமைக்கு ஆளாகிறேன், என்னுடைய தாய், என்னுடைய தாய் என்னுடைய கணவனை, என்னுடைய தந்தையை சிறு வயதிலே இழந்து விட்டால் அனாதையாக இருந்த என்னை வைத்து ஹயாத்து சஹாபா சஹாபாக்குள்ளே சரிதைகளை வாசிப்பா, நான் செவிசாய்த்து என்னுடைய தாயின் அழகு வதனத்தை பார்த்து கொண்டே இருப்பேன், இரக்கம் கொண்டவள் சொல்லுவாள், மகனே இன்று என்னுடைய பேச்சை நீ கேட்கிறா, உன்னுடைய பேச்சை முழு உலகமே கேட்கும். அது மாதிரி முழு உலகமே அவருடைய பாதங்களை கீழே வந்தது, முழு உலகமே கேட்டது. அந்த தாய் மௌத்தா போகக்கூடிய நேரத்துல உமர் பாலம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேவபந்தில வாலிபர் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்றார். சொன்னார்கள், உங்களுடைய மகனை அழைக்கட்டுமா? நான் போய்விடுவேன் என்றாலும் என்னுடைய மகனின் படிப்புக்கு ஓதலுக்கு நீங்க எந்த விதமான பங்கமும் விளைவிக்க கூடாது. கரிவான சகோதரர்களே, அவர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள், நான் ஒரு அனாது, நான் ஒரு அனாது. எந்த வீட்டில் அனாதைகள் பராமரிக்கப்படுகிறார்களோ அது தான் உலகத்திலே சிறந்த இடம். இன்று அனாதியுடைய தலையை கையை வைத்தால் கரிபானவர்களே எத்தனை முடிகள் கையில படுகிறதோ அது அளவுக்கு உங்களுக்கு நாளை மறுமையில விமோசனங்கள் கிடைக்கும். மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் பிரகாசம் கிடைக்கும். அனாதை இல்லாத சாப்பாடு இடம் அது சாப்பாடே இல்ல. அனாதைக்கு பராமரிக்கப்படாத சாப்பாடு சாப்பாடே இல்ல. வலா யஹுல்லு அலா தாமில் மிஸ்கீன் யதுல் யதீம் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே எதற்கு சொன்னான்? வெறுமனே ஓதிவிட்டு போறதுக்கா சொன்னான்? இல்ல கேட்டு விட்டு போறதுக்கா சொன்னான்? எனவே கனிபான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் விழிப்புணர்வு உள்ளவர்களாக ஆக்கியருள் புரிவானாக. இந்த விடயத்திலே சீரான முறைகளை வகுத்து நல்ல விதிமுறைகளை கையாண்டு சமூகத்துல நலன் பேணக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யாருக்கு வசதி வாய்ப்புகள் பிரச்சனைகள் இல்லையோ அவர்கள் இந்த விதவைக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரவலாக ஆக்கி, இன்று இந்த நிலைமையை மார்க்கண்ணால் பார்க்கக்கூடியவர்களை கேவலப்படுத்தி இவர்களை கண்ணியப்படுத்துவானாக. நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட நிலைமைகளிலும் எங்களுக்கு உதவிகளை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரத்திலும் தந்து அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக. துஆக்களை கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா الحمد لله رب العالمين.